ගරු මහින්ද්‍යාප අභිවාදන මන්තිතුමා ඔබතුමාට විනාඩි 9යි.
මුලාසනා රූඪ ගරු මන්තිතුමනි, තුමාට බොහොම ස්තුතිවන්ත වෙනවා මට අවස්ථාව ලබා දීම ගැන. මේ අවස්ථාවේ ආරක්ෂක ජාතික ආරක්ෂක අරමුදල පෞගේ කාලෙ මේ ආරක්ෂක අරමුදල වශයෙන් සංවර්ධනය වුණා. මේ අරමුදල ආරම්භ කරේ ලලිත තුරන්තෝදි ගරු අමාත්‍යතුමා. එදා ආරම්භ කරන අවස්ථාවේ අපි සියලු දෙනාම මේකට දායක වුණා. අපේ මාසික වැටුප පරිත්‍යාග කළා. ඒ වගේම රටේ ජනතාව විවිධ අවස්ථාවල්වල සාමාන්‍ය ජනතාව විවිධ අංශවලින් මේකට පරිත්‍යාග කරා. මේ පරිත්‍යාග කරේ විශාල බලාපොරොත්තු රාශියක් ඇතු. ඒ තමයි මේ රටේ රණවිරුවන්ට තමන්ගේ අනාගතයේ වෙනුවෙන් ඒ පවුල්වල දරුවන්ට යම්කිසි සාධනීය වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරાવી. අද ඒ වැඩපිළිවෙල ඉතාමත්ම හොඳින් ක්‍රියාත්මක වෙනවා. ඒ වගේම හුඟක් තැන්වල මේ රණවිරුවන්ව රැකබලා ගැනීමේ කටයුත්ත මේ අරමුදල හරහා ඉතාමත්ම සාර්ථකව ඉෂ්ට වෙනවා. ඒක අපි කවුරු සතුටු වෙනවා. ඒ වගේ මේ අරමුදල ආරම්භ කළේ එදා රටේ ජාතික අවශ්‍යතාවයක් හැටියට. මොකද ඒ වෙලාවේ අපි බලාපොරොත්තු නොවුණු මේ අවාසනාවන්ත යුද්ධය ඉතාමත්ම දරුණු විදියට ක්‍රියාත්මක වෙන වෙලාවේ දැවැන්ත සමාජ ප්‍රශ්නයක් රටේ මතු වුණා. ඒ මතු වුණේ ඒ වෙලාවේ මේ ප්‍රශ්නවලට රජයට තනියෙන් මුහුණ දෙන්න බැරි තරමට මේ ප්‍රශ්නේ උග්‍ර වෙලා ජනතාවගේ සහයෝගය ඒ වෙලාවේ අවශ්‍ය වුණා. ඒ නිසා තමයි මේ අරමුදල ඇති කළා. අද ඒ යුතුකම් කොටස ඉතාමත්ම හොඳින් ඉෂ්ට කරගෙන යනවා. අපේ ගම් පළාත්වල විශේෂයෙන් රණවිරු ගම්මාන පිහිටුවල, ඒ වගේම රණවිරු සෙවණ පිහිටවල ඒ ස්ථානයට ගියාම තමුන්නාන්සේලාට තේරෙනවා මොනතරම් දැවැන්ත සේවාවක් මේ අරමුදලෙන් ඉෂ්ට වෙනවාද කියලා. මේ අරමුදලේ මේ කරී මේ අද මේ විවාදය දිහා බැලුවහම මට පෙනුනේ මේක දේශපාලන ඌමනාවට, දේශපාලනයේ තවමත් මේ රටේ යුද්ධය විකුණාගෙන කෑම තවමත් අපේ රටේ සිද්ධ වෙනවා. ඉතින් ඒක ඉතාමත්ම ආවාසනාවන්ත තත්ත්වයක්. අපේ රටේ යථාර්ථයට මුහුණ දෙන්නේ නැතුව, අපේ රටේ උන දේවල් ගැන අපි කතා කරන්නේ නැතුව අපි මේකෙන් දේශපාලන වාසි ගන්න හැම වෙලාවෙම බලනවා. පහුගිය කාලවකවානුවේ අපේ රණවිරුව ඉතාමත්ම නිර්දය විදියට ගෙනල්ලා සිරගත කෙරුවා. කිසිම චෝදනාවක් නෑ. සමහර අවස්ථාවල් වල දැන් මේ වෙනකනුත් චෝදනා නෑ. දැන් අවුරුද්දකට ආසන්න කාලයක් මේ රණවිරුව සිරගත කරලා තියෙනවා. කිසිම චෝදනාවක් නෑ, නඩු විභාගයක් නෑ, පැමිණිල්ලක් නෑ. සති දෙකකට සැරයක් නැත්තම් කාලෙකට පස්සේ ඇවිල්ලා කියන උසාවියට තවමත් පරීක්ෂණ අවසන් නෑ කියලා. ඒ ගැන තවත් සැරයක් ආපහු සිරේට යවනවා. ඉතින් මේක මේ රණවිරු අරමුදල වගේ ආයතන පිහිටවල මේ ආයතන වලින් බලාපොරොත්තු වුණු වැදගත් සේවාව නෙවෙයි මේ සිද්ධ වෙන්නේ. රණවිරුවන් පාවා දෙන්න නෙමෙයි මේ අරමුදල් හැදුවේ. රණවිරුවන්ට අනාගත ආරක්ෂාව දෙන්න, රණවිරුවන්ගේ ගෞරවය රකින්න, රණවිරුවන්ගේ දරුපවුල්වල අනාගතය සාක්ෂාත් කරන්න. නමුත් අද මේ ආණ්ඩුව කරගෙන යන්නේ රණවිරුවන් පාවා දීමේ වැඩපිළිවෙලක්. ඒක තමයි අද අපේ රටේ අපි සියලු දෙනාටම තියෙන කනගාටුව. නිරපරාදේ ඒ උදවයට චෝදනා එල්ල කිරීම විතරක් නෙවෙයි, මිනිමැරුම් චෝදනා එල්ල කිරීම විතරක් නෙවෙයි, සිරභාරයට දාලා සිරගත කළා අවාසනාවන්ත විදියට ඒ උදවියගේ අනාගතය කඩාකප්පල් කිරීම විතරක් නෙමෙයි, බොරු චෝදනා එල්ල කළ, බොරු චෝදනා ගොනු කරලා, බොරු චෝදනා නගලා, ඒවා ඒ තුළින් රණවිරුවන් තවත් අපහසුතාවයකට පත් කළා. තවත් කවදාවත් මේ රටේ මේ වගේ වැඩපිළිවෙලකට අපේ රණවිරුව ඉදිරිපත් නොවන තැන්ට කටයුතු කරන්න තමයි මේ ආණ්ඩුව කටයුතු කරගෙන යන්නේ. මේක තමයි අපි මේ අවස්ථාවේ රජයට විරෝධය දක්වන්නේ. මේ වැඩපිළිවෙල වහාම නවත්තන්න, මේ රණවිරුවන් පාවාදීම වහාම නවත්තන්න, රණවිරුවන් වෙනුවෙන් මේ කරගෙන යන වැඩපිළිවෙල තවත් පුළුල් ආකාරයෙන් කරගෙන යන්න. තවමත් රණවිරුව රාශියක් අපේ ගම් පළාත්වල ජීවත් වෙනවා කිසිම හවුහරණක් නැතුව. මේ රණවිරු අරමුදලටත් මේ අවශ්‍යතාවය සම්පූර්ණයෙන්ම ඉෂ්ට කිරීමේ හැකියාව නැහැ. මේ අරමුදලේ තියෙන මුදල් ප්‍රමාණය හෝ වැඩපිළිවෙල හෝ සංයුතිය එහෙම නැතිනම් මේ වපසරිය ප්‍රමාණවත් නැහැ. රණවිරුව සියලුම දෙනාගේ රටේ මේ රට වෙනුවෙන් කැපවුණු, ඒ වගේම තවත් කෙනෙකුගේ උදව් බලාපොරොත්තුවෙන් අද යන්තම් ජීවිතය ගැටගහගෙන ඉන්න රණවිරුව වෙනුවෙන් කටයුතු කරන්න මේ වැඩපිළිවෙල ප්‍රමාණවත් නැහැ කියන එක තමයි මට කියන්න තියෙන්නේ. ඒ නිසා හුඟක් රණවිරුව ඉන්නවා අපේ ගම්වල. තවමත් ගයක් නැහැ ඉන්න. ඒ මිනිසුන්ට යන්න එන තැනක් නැහැ. ඒ මිනිසුන්ගේ දරුවන්ගේ අනාගතය ගැන සොයන්න කෙනෙක් නැහැ. සමහර වැන්දබුව ඉන්නවා. මේ රණවීරුව මැරිලා වැන්දබුව ගැන සොයන්න බලන්න කෙනෙක් නෑ. ඒ උදවියගේ ගෙවල් වලට ජීවත් වෙන්න තැනක් නෑ. ඉතින් එහෙම තියෙද්දි අපි මේ රණවීරුව මේ රටට කරපු සේවාව, මේ රටට කරපු කැපවීම කුමක්ද ඒ ගැන අපි හැමදාම මෙතන කතා කරනවා. බොහෝ දෙනෙක් මේ පාරෙත් කතා කරනවා. නමුත් මේ වෙනුවෙන් කැප වෙන වැඩපිළිවෙලක් අපේ රටේ තවමත් ඇති වෙලා නෑ කියන එක තමයි අපිට කියන්න තියෙන්නේ. උද අපි පහුගිය අවුරුදු 30ක් තිස්සේ පැවති මේ යුද්ධයේදී මොනතරම් දුකක් වින්දාද, මොනතරම් වේදනාවක් මේ රටේ වින්දාද. අද අපි ඒව සියල්ලම වගේ අමතක කරගෙන යන්නේ. එදා තමුන්නාන්සේ දන්නවා, තමුන්නාන්සේගේ ගම්පලාත, තමුන්නාන්සේගේ දිස්ත්‍රික්කේ, තමුන්නාන්සේට මතකද මම දන්නේ නැහැ, මට නම් මතකයි, මම ඇහැට දැක්ක නිසා. අර ඇතිමලේ ගම්මානේ කොහොමද මිනිස්සුෝ කපල දාලා තිබුණේ කියලා. කපල දාලා මරලා දාලා තිබුණා විතරක් නෙවෙයි, බඩදරු අම්ම කෙනෙක්ගේ බෙල්ල කපල මරලා ඒ මිනිස්යාගේ ඒ කුසේ හිටිය දරුව කපල එළියට අරගෙන ඒ දරුවගේත් බෙල්ල කපල තිබුණා. මේක තමයි මේ LTT සංවිධානයේ තිබුණු කුරිරු ම්ලේච්ඡත්වේ. ඉතින් ඒක දැකපු අපි, ඒවත් දැකලා අපි කනගාටු වුණා. අපිට කර කියාගන්න දෙයක් නැතුව අපි අසරණ වෙලා ඉන්න වෙලාව. අද කියනවා මේ රණවිරුව ජාත් මේ යුද අපරාධ කළා කියලා. මේ කරපු අපරාධ ගැන කවුරුවත් කතා කරන්නේ. දැන් පහුගිය දවස්වල අරන්තලාවේ අර භික්ෂුන් වහන්සේලා ඝාතනය කරපු ඒ ගැන ඒක සමරන්න කීප පොලක් කටයුතු කරුවා. නමුත් ඒව ගැන කොහෙවත් මේ ජිනීවා හෝ අන්තර්ජාතික සම්මේලනවලදී කවුරුවක්වත් ඒක මතක් කරන්නේ. අර අහිංසක ස්වාමනීර ස්වාමීන් වහන්සේලා පොඩි ළමයි හැටියට හිටපු ඒ ස්වාමනීර ස්වාමීන් වහන්සේලා සම්පූර්ණයෙන් කපලක් කොටලා මරලා දාලා තිබුණ හැටි තමුන්නාන්සේට මතක ඇතයි කියලා මම විශ්වාස කරනවා. නමුත් මේවා කොහේදිවත් අපේ අන්තර්ජාතික සම්මේලනවලදී අපේ නියෝජිතයෝ කතා කරන්නේ නැහැ. ඒක එහෙම් පිටින් පාවලා දීලා, ඒක එහෙම් පිටින් අපේ විදේශ කටයුතු අමාත්‍යාංශයත් ඒ සම්බන්ධයෙන් කිසිම තැනකදී මේ රටේ රණවිරු ආරක්ෂා කරන්න කියලා ඉදිරිපත් වෙච්ච බවක් ආරංචියක් නැහැ. එහෙම කරහු බවක් පේන්නේ නැහැ. ඉතින් ඒක ඇත්තටම අපිට දැවැන්ත කනගාටුවට කාරණයක්. මේ තරම් කැපවීමක් කළා, මේ තරම් මේ මිනිස්සු මේ කරපු අපරාධ ඇයි මේ අන්තර්ජාතික සම්මේලනවලදී අපේ මිනිස්සු කතා කරන්නේ නැත්තේ කියන එක ගැන අපට ලොකු සැකයක් තියෙනවා. මේ රටේ හමුදා පාවල දීලා යුදාධිකරණ ඇති කරලා මේ මිනිස්සු කුදලගෙන යන්න දැන් කටයුතු කරගෙන සූදානම් වෙන්නේ මේ රණවිරුවන්ට කරන බැවැන්ත අගෞරවය ඒකයි කියන එකයි ගරු සභාපතිතුමනි මම කියන්නේ. ඒ නිසා මේ අරමුදලෙන් මේ මීට වඩා පුළුල්, මීට වඩා අර්ථවත් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක විය යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. අද කරන ක්‍රියාවලිය දැවැන්ත ක්‍රියාවලිය ඔබ වාගේ කරනවා. ඒ වගේම විශාල වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වෙනවා. නමුත් මීටත් වඩා තවත් මේ අපේ ගම්වල ඉන්න මේ අහිංසක ඒ රණවිරුවන්ගේ භාර්යාවන්, මියගිය ඒ දරුවෝ, ඒ උදවියගේ ඒ පරම්පරාවේ ඉතිරි දෙමව්පියෝ මේ උදවිය ගැන රැකබලා ගන්න මේ ව්‍යාපාරය තවත් පුළුල් විය යුතුයි. ඒ ගැන ඒකයි අපි කියන්නේ මේ වැඩපිළිවෙල මේ රජයේ අනුග්‍රහය ලැබිය යුතු වැඩපිළිවෙලක්. නමුත් රජය මේකට අනුග්‍රහයක් දක්වන්නේ නැහැ. රජයේ අනුග්‍රහය දක්වන්නේ මේ රට පාවා දීමේ වැඩපිළිවෙලට. මේ හමුදාව පාවා දීමේ වැඩපිළිවෙලට තමයි අද මේ රජයේ අනුග්‍රහය ලැබිලා තියෙන්නේ. මේ සියල්ලටම අන්තර්ජාතිකව අපිට එල්ල කරලා තියෙන මේ බොරු චෝදනා, මේ සියල්ලම විශාල මිනිස් සංහාරයක් ජෙනසයිඩ් සිද්ධ කරා කියලා කියන මේ අවස්ථාවවලදී රජය වැදගත් විදිහට ඉදිරිපත් වෙලා මේ කාරණා සම්බන්ධයෙන් රට ආරක්ෂා කරගන්න, රටේ ගෞරවය රකින්න, හමුදාවේ ගෞරවය රකින්න තවමත් ඉදිරිපත් වෙච්ච නැති එක ගැන අපි කනගාටු වෙනවා. මෙහි ඉඳන් කතා කළාට වැඩක් නැහැ. මෙතන ඉඳන් කතා කළාට වැඩක් නැහැ. මේකේ මෙතන නෙමෙයි අපිට කතා කරන්න තියෙන්නේ. ඒ ජිනීවා සම්මේලනය අන්තර්ජාතික එන ඒ හැම අවස්ථාවකදීම මම අද ගරු කරනවා අපේ සරත් වීරසේකර අපේ රණවිරුවට. එතුමා ගිහිල්ලා තනියම මේක සටන් කරා. ආණ්ඩුව සටන් කරන්නේ නැති නිසා එතුමා තනියම ගිහිල්ලා මේ රටේ රණවිරුවන් වෙනුවෙන් කටයුතු කරා. ඒක ලොකු ජයග්‍රහණයක්. ඒ වගේම එහෙම කෙනෙක් හරි ඉදිරිපත් වෙලා මේ කටයුත්ත කරන එක ගැන අපි කවුරුත් අගය කරන්නට ඕන. ඒ නිසා මුරි සභාපතිතුමනි මේ ක්ෂේත්‍රය තුළ අපේ රටේ ජනතාවට විශාල වැඩ කොටසක් කරන්න තියෙනවා. අපේ රට දියුණු කරන්න නම්, අපේ රට සමගියෙන් ඉන්න නම්, අපේ රටේ වෛරය නැති කරන්න නම් අපි සියලු දෙනාගේම අන්‍යෝන්‍ය විශ්වාසය ගොඩනැගීමේ වැඩපිළිවෙලක අපි ඉන්න ඕන. අද මේ ද්‍රවිඩ එක්සත් යුක්ති පෙරමුණේ සමහර මන්ත්‍රීවරු කතා කරන්නේ මේ විශ්වාසය නැති කරන්න. මේ විශ්වාසය අපේ මේ රටේ දෙමළ ජනතාවත්, මුස්ලිම් ජනතාවත්, සිංහල ජනතාවත්, කාලාන්තරයක් තිස්සේ සමගියෙන් ජීවත් වෙච්ච ජනතාව. මේ ජනතාව අතරේ අන්‍යෝන්‍ය විශ්වාසයක් තිබුණා. අපි හැමෝගෙම ගෞරවයක් තිබුණා. ඒ එකිනෙකාට ගෞරව කිරීමක් තිබුණා. අද ඒ ගෞරව කිරීම නැති වෙන විදිහට එකිනෙකාට අපහාස උපහාස කිරීම ඉතාමත්ම අවාසනාවන්ත තත්ත්වයක් කියලායි මම කියන්නේ. මේ තත්ත්වයේ මෙහෙම ගියොත් අපේ රටේ මේ සමගිය අපිට ගොඩනගන්න හම්බෙන්නේ නැහැ. ඒ නිසා අපි මේ රට සාමකාමීව ඉදිරියට යන්න නම් හැම වෙලාවෙම මේ වෛරයෙන් තොරව, එකිනෙකාට වෛර කිරීමෙන් තොරව, අවිශ්වාස කිරීමෙන් තොරව යම්කිසි ගෞරවාන්විත හැඟීමක් අපේ සිත් තුළ ඇති කරගෙන තමයි මේ කටයුත්ත කළ යුතුව තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා මේ වෙලාවේ තමුන්නාන්සේ මට දුන්න අවස්ථාවට මම ස්තුතිවන්ත වෙනවා. මේ වැඩපිළිවෙල තවත් පුළුල්ව කරගෙන යන්න මේ ශක්තිය, ඒ වගේම අපේ ගෞරවය, විශ්වාසය පළ කරමින් මේ ආශිර්වාද කරමින් මගේ වචන ස්වල්පය මම අමාරු.
බොහොම ස්තුතියි. Honorable Viyalendran. ගරු විජයදාස රාජපක්ෂ ඇමතුමා.
ඉල්ලා සිටිනවා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපේ ගරු මන්ත්‍රීතුමා සඳහන් කරපු කාරණයක් පිළිබඳව දැන් ජාත්‍යන්තරයට අපි රණවිරුව පාවා දීම පිළිබඳව එතුමා ලොකු චෝදනාවක් කරා ආණ්ඩුවට. ජාත්‍යන්තරය මේ ප්‍රශ්නයට පැටලිච්ච හැටි සමහර වෙලාවට මේ සභාවෙත් විකෘති විදියට අදහස් දක්වන අවස්ථාවලුත් අපි දැකලා තියෙනවා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ ජාත්‍යන්තරය අපේ රණවිරුව සම්බන්ධව, අපේ යුද්ධය පැවති සමයේ සිද්ධ වෙච්ච දේවල් සම්බන්ධව ජාත්‍යන්තරය අපි පටලවා ගත්තේ නැහැ. අපි සම්බන්ධ කරගත්තේ නැහැ. නමුත් එදා 2009 මැයි මාසේ 18 වෙනිදා යුද්ධය ඉවර වෙනකොට එක්සත් ජාතීන්ගේ මහලේකම්තුමා බැන් කි මූන් මහත්තයා ලංකාවට ආවේ මැයි 21. යුද්ධය ඉවරලා පැය 48ක් යනකොට එක්සත් ජාතීන්ගේ මහලේකම්තුමා ලංකාවට ආවා. ඇවිල්ලා උතුරටත් ගිහිල්ලා නැවත දකුණට ඇවිල්ලා එවකට හිටපු අතිගරු ජනාධිපති සමතුමත් එක්ක සාකච්ඡා කරලා, එවකට හිටපු විදේශ කටයුතු ඇමතිගරු බෝගොල්ලගම රෝහිත බෝගොල්ලගම ඇතුමත් එක්ක සාකච්ඡා කරලා ගිවිසුමක් අත්සන් කරා. ඒ ගිවිසුම යටතේ තමයි යුධ අපරාධ චෝදනා සම්බන්ධව මේ රට යටත් කරන්න පුළුවන් කියලා ලංකාව එකඟතාවය දුන්නේ. 2003 රෝම ගිවිසුමට ගියේ පෙළාවේ ගරු අග්‍රාමාත්‍යතුමා ජාත්‍යන්තර අපරාධ අධිකරණයේ බලයට යටත් වෙන්න අපි රටක් විදියට සූදානම් නැහැ කියලා ආපහු ආවා. එතුමා සංකරේ නැහැ. හැබැයි පසුගිය රජය යුද්ධ ඉවරලා දවස් 4ක් ඇතුළත ඒ ජාත්‍යන්තර අධිකරණයට මේ චෝදනා ලද අය ගෙනියන්න ඕනයි කියලා හැකියාව ලැබෙන පරිදි ගිවිසුමක් අත්සන් කරා. ඒ ගිවිසුමේ ප්‍රතිඵලයක් විදිහට තමයි බැන් කි මූන් මහත්තයා දරුස්මාන් කොමිටුව පත් කරේ. ඒ දරුස්මාන් කොමිටුව පත් කරපු නිසා තමයි ඒක තමයි කියන්නේ සිවිලියන්ස්ලා 40,000යි සුදු කොඩියේ ගේන අයට වෙඩිතියයි ඔය කතන්දර චෝදනා ටික අපේ හමුදාවට විරුද්ධව පෙළ ගැස්ුවේ පසුගිය ආණ්ඩුව බැන් කි මූන් මහත්තයාත් එක්ක අත්සන් කරගත්ත ගිවිසුමේ බලය මත පිහිටෝපු දරුස්මාන් කමිටුවේ වාර්තාව මත. ඒ දරුස්මාන් කමිටුවේ වාර්තාව පදනම් කරගෙන තමයි අපේ ආණ්ඩුව ආවට පස්සෙත් ඇමරිකා එක්සත් ජනපදයේ එක්සත් ජාතීන්ගේ ජිනීවා මානව හිමිකම් කමිටුවට යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙන්නේ ඔය වාර්තාව පදනම් කරගෙන. ඒ නිසා අපේ ආණ්ඩුව කවුරු හරි කියනවා නම් රණවිරුව පාව දුන්නයි කියලා අපි ඔප්පු කරන්න ලෑස්ති. ඒ පාවදීම සිද්ධ වෙලා තියෙන්නේ පහුගිය ආණ්ඩුව කාලේ. අපේ ආණ්ඩුව ආවට පස්සේ එක්සත් ජාතීන්ගේ විශේෂ නියෝජිතෙක් ආවා, රාජනීතිඥ බෙන් එමර්සන්. ඇවිල්ලා මගෙන් ඔය ප්‍රශ්න ඇහුවා මම අධිකරණ ඇමතිවරයා විදියට ඉන්න වෙලා. එයා ආනවා අපේ විශේෂ අධිකරණය හයිබ්‍රිඩ් දාලනේ නැත්තේ මොකද කියලා. මෙහෙම චෝදනා තියෙන රණවිරුවට එරෙහිව දඬුවම් දීමේ ක්‍රමවේදය මොකද්ද කියලා මගෙන් ඇහුවා. මම කිව්වා මම අපි අනුගමනය කරන්නේ ඔබගේ රටේ අගමැතිතුමිය තෙරේසා මේ මැතිණිය අනුගමනය කරන ක්‍රමයමයි. එතුමිය මොකද කිව්වේ ඉරාකේ ගිහිල්ලා ඒ රටේ සොල්දාදුවන්ට විරුද්ධව තියෙනවා යුධ අපරාධ චෝදනා, අනුන්ගේ රටකට ගිහිල්ලා එහෙ යුධ අපරාධ සිද්ධ කරයි කියලා. හැබැයි තෙරේසා මේ මැතිණිය කිව්වේ මගේ එක සොල්දාදු එක්කත් කිසිම අධිකරණයකට ගෙනියන්න දෙන්නේ නැහැ කියලා. එතකොට අපි කිව්වෙත් ඒක තමයි. අපේ තාණ්ඩුවේ මතය අපේ ස්ථාවරෙත් අපිත් එහෙම කිව්වා. හැබැයි ඒ යුදමය සිද්ධීන් නොමැතිව කවුරු හරි තමන්ගේ රාජකාරිය පාවිච්චි කරලා ඉන් පිටත ගිහිල් අපරාධයක් කරලා තියෙනවා නම් ඒක නීතිය රටේ ක්‍රියාත්මක වෙන්න ඕන. නමුත් මේ රජයක් විදියට අපි ඔය රණවිරුව පාවදුන්නේ කියන චෝදනාව සම්පූර්ණයෙන්ම ප්‍රතික්ෂේප කරනවා.
බොහොම ස්තුතියි. Honorable Veerendra, you have 30 minutes.
ගෞරව සභිකි තලමිදාංගම් විරදි සභානායර අවர்களே, இன்றைய பாதுகாப்பு காண நிதி பற்றியான விவாதத்திலே பேசுவதற்கான வாய்ப்பளித்தமைக்கு முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்கு தெரிவிக்கப்பட்டதான கருத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுதோ இன்னும் இந்த நாட்டிலே மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்களிடம் இன்னும் இனவாதமான கண்ணோட்டங்கள், பக்கச்சார்பான நியாயப்பாடுகள் இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. முன் பேசிய கௌரவ உறுப்பினர் சிசிர ஜெயக்கொடி அவர்கள் பேசும் பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தம் பற்றிய விடயத்திலே, பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்ட விடயத்திலே பொய்யான தகவல்களை புனைந்து கூறுவதாக கூறியிருந்தார். உண்மையிலே கடைசி யுத்தம் வரை பார்க்கும் பொழுது எத்தனையோ அப்பாவி சிறார்கள், பாடசாலை சிறார்கள், கற்பிணி தாய்மார்கள் என்று பலர் கொல்லப்பட்டதை நாம் அறிவோம். ஆகவே இறுதி வரை நடந்த 2009 மே 18 வரை நடந்ததான இந்த யுத்தத்திலே இந்த நாட்டில் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவது என்பது ஒரு புறம், ஆனால் யுத்தத்தோடு சம்பந்தப்படாத அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை, அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யாருமே மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் அதாவது சோற்றுக்குள்ளே முழு பூசணிக்காயை புதைக்கின்றது போன்ற செயற்பாடாகத்தான் அவை. இங்கு எந்த விதமான புனைகளும் இல்லை. உண்மையாக நடந்த விஷயங்கள் யதார்த்தமாக நாங்கள் அறிந்த விடயங்களை பேசுகிறோம். ஆகவே இவ்வாறான விடயங்களை பற்றி பார்க்கும் பொழுது காலப்போக்கிலே அவ்வாறு யுத்தம் நடக்கவில்லை என்ற கருத்து கூட வந்துவிடும் என்ற ஐயப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டின் மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்கள், நாங்கள் சரியான கருத்துக்களை பேசி அந்த கருத்துக்கள் இந்த நாட்டிலே இருக்கிற இனங்களுக்கு இடையே பரஸ்பரம் புரிந்துணர்வு, தாராள மனப்பாங்கு, ஒரு அது கூடான ஒரு இன நல்லிணக்கத்தை ஐக்கியத்தை கட்டியெழுப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி சார்ந்த பாதையிலே, ஒரு முன்னேற்றகரமான பாதையிலே, மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமான நாடாக இந்த நாட்டை கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும். உண்மையிலே கடந்த காலத்திலே நடந்ததான 3 தசாப்த காலம் தாண்டி நடந்ததான யுத்தத்திலே வடக்கு கிழக்கிலே பல்வேறு அழிவுகளை எங்கள் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த அரசு வடக்கின் வசந்தம் என்று வடக்கிலும், கிழக்கின் உதயம் என்று கிழக்கிலும் பல அபிவிருத்தி திட்டங்களை, கட்டடங்களை கட்டியிருக்கலாம், வீதிகளை போட்டிருக்கலாம், ஆனால் இந்த வடக்கின் வசந்தத்தின் ஊடாகவோ கிழக்கின் உதயத்தின் ஊடாகவோ அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களின், அந்த மாகாணங்களிலே வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையிலே எந்த வகையிலான அல்ல எவ்வாறான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம், பல்வேறு அமைச்சர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கடந்த காலங்களில் சுருட்டுவதற்கு ஏதுவாக இருந்த திட்டங்களாகவும் இருந்தன. அந்த வடக்கின் வசந்தத்தின் ஊடாகவும் கிழக்கின் உதயத்தின் ஊடாகவும் வடக்கு கிழக்கிலே போடப்பட்ட வீதிகளுடைய நிலைமை என்ன என்று, அதிகளவான வீதிகள் இன்று வீதிகளாக இல்லை, சில இடங்களிலே பாலம் போட்டதாக விளம்பர பலகைகள் இருக்கிறது, அதுக்கான எஸ்டிமேட் எவ்வளவு என்றதுக்கான தொகையும் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த வேலை திட்டம் அங்கு இல்லை. ஆகவே கடந்த அரசு மேற்கொண்ட திட்டங்களினால் எந்த அளவுக்கு 4 தசாப்த காலமாக யுத்தத்தினுடைய கோரப்பிடிக்குள் சிக்கிக் கொண்டிருந்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலே எத்தகைய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். எவ்வாறான மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். இன்று கூட இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதிலே இந்த நாட்டில் இருக்கின்றதான இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாத பெரும்பான்மையான சிங்கள மக்களோடு இணைந்து இந்த நாட்டின் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் இணைந்துதான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். 2015 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஒரு புதிய ஜனாதிபதியை கொண்டு வருவதிலே இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாத பெரும்பான்மை மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னாக பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கைகளோடும் எமது மக்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்திலும் எமது மக்கள் பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மாற்றத்தையும் எதிர்பார்த்ததாக இல்லை. கடந்த அரசுடைய செயற்பாடு போன்றே இந்த அரசிலும் அந்த செயற்பாடுகள் தொடர்ந்து செல்வதை காண முடிகிறது. காணாமலாக்கப்பட்டவர்கள் இன்று 2 வருடங்கள் தாண்டியும் வீதிகளே இருக்கின்ற நிலைமை, அந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைகின்ற நிலைமை, இன்று பாதுகாப்புக்கு நிதி அதிகரிப்பது தொடர்பாக அல்லது வருடாந்தம் அந்த நிதியினுடைய அதிகரிப்பு அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது. 2007ஆம் ஆண்டு 1,49,651 மில்லியன், 2008ஆம் ஆண்டு 2,04,827 மில்லியன், 2009 1,77,057 மில்லியன் என்று அந்த பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுகிற நிதி யுத்தம் நடந்த காலத்தில் இருந்து அது அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது. ஆனால் யுத்தம் நடந்த காலத்தில் இருந்ததை விட 2009 மே 18 இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு அல்லது முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு பிறகும் பாதுகாப்புக்கான செலவினம் குறையாமல் அது வருடாந்தம் அதிகரித்துக் கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையிலே 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 13, 14, 15, 16 இப்போ 18 கிட்டத்தட்ட 2,90,711 மில்லியன் என்று பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரித்து கொண்டு செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் யுத்தம் நடந்த காலத்தை விட யுத்தம் நடைபெறாத ஒரு சுமூகமான நல்ல சூழ்நிலை நிலவுகின்ற காலகட்டத்திலே பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி அதிகரித்து செல்கின்றது. அதே வேளையிலே யுத்தம் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பார்க்கின்ற பொழுது 7.8 8.5 என்ற வீதத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் இன்று யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு பார்க்கும் பொழுது 2015 பார்க்கும் பொழுது 5.0 வீதமாகவும் 2016 4.5 வீதமாகவும் 2017 3.1 வீதமாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களுடைய நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் நாங்கள் அதிகளவான நிதிகளை உற்பத்தி துறை சார்ந்த விடயங்களுக்கு ஒதுக்க வேண்டும். எமது நாட்டை அபிவிருத்தி சார்ந்த பாதையில் இட்டு செல்வதற்கு நாங்கள் உற்பத்தி துறை சார்ந்து அதிகளவான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளும் பொழுது எங்களுடைய யுத்தம் இல்லாத ஒரு சுமூகமான நிலை நிலவுகின்ற காலகட்டத்திலே நாங்கள் அதிகளவான அடிப்படையிலே எங்களுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்பது நடைமுறை சாத்தியமாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்திலே அரசு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். தொழிற்சாலைகள் கடந்த பாதுகாப்புக்கான நிதி வருடாந்தம் அதிகரிக்கின்ற வேளையிலே 2015ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த புதிய 8வது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வந்ததிலிருந்து நாங்கள் எங்களது வடக்கு கிழக்கிலே அளிக்கப்பட்டதான யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை மீள புனரமைத்து திறக்குமாறு பல்வேறு திட்ட முன்மொழிகளை வைத்து நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு அவ்வாறான தொழிற்சாலைகள் கிழக்கிலே, குறிப்பாக நான் பிரதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு தொழிற்சாலையாவது இந்த நல்லாட்சி அரசிலே மீள் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டதாக இல்லை. மூன்று வேடங்கள் ஜனாதிபதியின் ஆட்சி காலம் நிறைவடைந்து செல்கிறது. பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்திலே அரவாசி காலத்தை நாங்கள் கடந்திருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை குறித்து ஜனாதிபதியின் உடன் பேசியிருக்கிறோம், பிரதமரோடு பேசியிருக்கிறோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பேசியிருக்கிறோம். இன்று அங்கு செயலிழந்திருக்கின்ற வாழைச்சேனை காயிதாலையாக இருக்கலாம், அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றதானே ஓட்டு தொழிற்சாலைகளாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தொழிற்சாலை கூட இந்த நல்லாட்சி அரசிலே அந்த தொழிற்சாலைகளை திறப்பதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கை கூட பூச்சியம் தசம் ஒரு விதத்தில் கூட முன்னெடுக்கப்படவில்லை. வாழைச்சேனை காயிதாலை கிட்டத்தட்ட 3,500 தொடக்கம், 4,000 பேர் வேலை செய்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை திறந்து தாருங்கள் என்று இந்த அரசுக்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திற்கும் நாங்கள் வாக்களித்ததுதான் மிச்சம். ஆனால் அங்கு எந்த ஒரு வேலைப்பாடும் நடந்ததாக இல்லை. இன்று அந்த பகுதியிலே படித்த இளைஞர் யுவதிகள் இன்று வேலையற்றிருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு தொழிற்சாலைகள் திறக்கப்படாத உருவக்கம் இருந்தாலும் படித்த எத்தனையோ இளைஞர் யுவதிகள் வேலையற்றிருக்கிற இந்த சூழலிலே சாதாரணமாக அரசு தொழிலில் இருக்கின்ற சிற்றூழியர் நியமனத்தில் கூட அந்த பகுதியில் இருக்கின்றதான இளைஞர் யுவதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாமல் இன்று தென்னிலங்கையில் இருந்து, புலனறுவையில் இருந்து, காலியில் இருந்து அதிகளவானவர் அங்கின்று அரசு தொழிலுக்கு நியமிக்கப்படுகின்ற நிலைமையை தான் நாங்கள் கிழக்கிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பார்க்கின்றோம். இலங்கை மின்சார சபையாக இருக்கலாம், சுகாதார துறையாக இருக்கலாம், அனைத்து துறைகளிலும் அதிகளவான சிற்றூழியர் நியமனங்கள் கூட அந்த பகுதியை சார்ந்த படித்த இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படாத நிலைமை இருக்கின்றது. ஆக இந்த நல்லாட்சி ஏற்படுத்தியவர்கள் என்ற அடிப்படையிலே அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று யுத்தத்தினாலே முழுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட வடமாகாண அபிவிருத்தி கொண்டு அமைச்சு உருவாக்கப்பட்டது. ஆனால் கிழக்கு மாகாணத்துக்கென்று அந்த கிழக்கு மாகாணத்தை திட்டமிட்டு யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட அந்த பகுதியை சிறந்த முறையிலே மீள்கட்டுமானம் செய்து ஒரு நல்ல நிலை கொண்டு வரும் என்ற அடிப்படையிலே இந்த நல்லாட்சி அரசிலே கிழக்கு மாகாணத்துக்கென்று அமைச்சு உருவாக்கப்படவில்லை. இன்று மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு, வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு, வடமாகாண அபிவிருத்தி அமைச்சு என கிழக்கு மாகாணத்துக்கு அவ்வாறு அமைச்சு உருவாக்கப்படவில்லை. அண்மையில் கூட நாங்கள் அறிந்தோம் வடகிழக்கு மாகாணங்களுடைய அபிவிருத்தி வளர்ச்சிக்காக ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே ஒரு செயலணி உருவாக்கப்பட்டதாக, அந்த செயலணியில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற 15 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே யாரையும் ஒருவரையாவது உள்வாங்கவில்லை. ஆனால் இந்த அரசினுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் பல வகையில் ஆதரவு வழங்குகின்றோம். ஆனால் அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்வாங்கப்படவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வடமாகாணத்துக்கென்று கிழக்கு மாகாணத்துக்கென்று ஒரு அதிகார சபையை உருவாக்கி அதில் எங்களையும் உள்வாங்கிக் கொண்டு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்று நாங்கள் கடந்த காலங்களிலே பிரதமர்
ஆனரபிள் டெபியூட்டி ஸ்பீக்கர், ஆல்தோ மை குட் ஃப்ரெண்ட் ஆனரபிள் மெம்பர்ஸ் இஸ் தட் வி ஹவ் நாட் கிவன் எனி ப்ரையாரிட்டி டு தி நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்சஸ். இன்ஃபேக்ட் தட் யூ கேன் ஹாவ் அ லுக் அட் in the court houses that we have built in Trincomalee, Batticlo, and also in the northern province, the best of the court houses available in Sri Lanka, now you can see in the northern and eastern provinces. And honorable member talk about the recruitment, that you can see that all the recruitments to the judiciary, as well as the, when I was the minister in charge of the prison reforms, and we have not recruited anybody from outside, all from your area, all from the respective provinces. And recently that I went and opened in 3 places, very valuable cultural centers. And if you look at maybe in certain segments that there may be some that weakness and the defects. But we have never ignored, because we always give the priority when it comes to the infrastructure and also when it comes to the recruitment. Maybe in a couple of ministries that is not been implemented. And the other thing, when it comes to the recruitment, honorable member, that in that area, although the applications are called, sometimes you can't find persons with required qualifications because the education had been disrupted over 3 decades. Due to that fact, that sometimes we can't find some qualified persons for respective fields. Except for that, of course, I hope honorable member will appreciate that our effort, that without any discrimination, that no race, no creed, no language, that we are not concerned about that. When it comes to the recruitment and development, that we extend the fullest cooperation, especially to the northern and eastern provinces, considering the fact that they have suffered much more than the people in any other provinces during the war period. Thank you.
Gaurav Amachar avargale thangaludaiya gauravamana padalukku naan nandri koorugiren thangaludaiya amachai porthalavirku thangal munbu pagitha amachilum sari thappodu pudidhagavum ningal amachai eduthirukkireergal thangaludaiya munniya amachil avvarana பாரபட்சங்கள் இருந்ததாக நான் கூறவில்லை. அதை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கூறியது போல சில அமைச்சுகளிலே உண்மையிலே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயத்திலே பாரபட்சம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் குவாலிஃபிகேஷன், அதாவது தகமை என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையிலே இலங்கையிலே கோரப்படுகிற விண்ணப்பங்களுக்கு ஏற்பட்ட தகமைகளை அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர் ஜோதியில் கொண்டிருக்கிறார்கள். இன்று பொலுநர்வையிலிருந்து 2 பஸ் வண்டிகளிலே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார சிற்றூழியர்கள் வருகிறார்கள். சுகாதார சிற்றூழியருக்கு 2 பஸ் வண்டியிலிருந்து வருகிறார்கள். அங்கு உண்மையிலே மொழி சார்ந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. நோயாளிகளோடு பேசுவது என்றால் அவர்கள் தமிழ் பேசுவார்கள், இவர்கள் சிங்கள மொழி பேசுவார்கள். இதே நிலைமையிலே மட்டக்களப்பில் இருக்கின்ற தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்களையோ முஸ்லீம்களையோ ஒரு சிங்கள மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு நியமிக்கின்ற பொழுது அந்த மொழி சார்ந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. இது சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில். ஆகவே அந்த சிற்றூழிய நியமனங்களில் கூட அந்த பகுதி இளைஞர் ஜோதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்வி அமைச்சர் கூட இன்று குருநாகல் மாவட்டத்தில் இருந்து தேசிய பாடசாலைகளிலே இரவு நேர காவலாளிகளாக சிற்றூழியர்களாக குருநாகல் மாவட்டத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்த ஆட்சியை ஏற்படுத்தியதிலே முக்கிய பங்குதாரிகளாக இருப்பதனால் அவர்கள் இந்த ஆட்சி மீது உண்மையிலே ஒரு விரக்தி அல்லது ஒரு வெறுப்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே சில அமைச்சுக்கள் கௌரவமான முறையிலே இந்த விஷயத்திலே நடந்து கொண்டாலும் பல அமைச்சுகள் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. நாங்கள் இது தொடர்பாக நாட்டின் பிரதமர் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இந்த மாதிரியான விடயங்களிலே எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவ்வாறான பயணிப்பை அல்லது அவ்வாறான முன்னெடுப்புகளை காணக்கூடியதாக இல்லை. தொழிற்சாலைகள் என்று நாங்கள் பேசும் பொழுது ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகள் எதுவும் திறக்கப்படாதனால் பலரங்க வேலைவாய்ப்பு அற்று தங்களுடைய நுண்கட நிதி இன்று கிழக்கிலே மட்டக்கிழ மாவட்டத்திலே நுண்கட நிதி மைக்ரோ கிரெடிட் இது ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லியாக என்று மாறியிருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள் என்று மத்திய வங்கி ஊழல், மத்திய வங்கியிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்தவர்கள் இன்று வெளிநாடுகளிலே உள்நாட்டிலே உல்லாசமாக வாழும் பொழுது இன்று அந்த பணம் இன்று நுண்கட நிதி என்ற பெயரிலே 25% 30% வட்டிக்கு அறவிடப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே 7 மாதங்களுக்குள்ளே 17 பேர் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். அந்த கடன்களை கட்ட முடியாமல் இன்று சாதாரண அப்பாவி மக்களிடம் இன்று அந்த பணம் அதிகளவான வட்டி வீதத்தில் அறவிடப்படுகிறது. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்களை எடுத்தவர்கள் வெளிநாடுகளிலே உல்லாசமாக வாழ்கின்ற நிலைமை, நாட்டிலே உல்லாசமாக வாழ்கின்ற நிலைமை, வங்கிகளிலே இன்று ஒரு அரச உத்தியோகம் செய்பவர்கள் எடுத்து பாருங்கள், இன்று வங்கிகளிலே கடன் பெற்று அந்த கடனை அவர்கள் அடைக்கும் பொழுது எடுத்த கடனுக்கு சமனாக அவர்கள் வட்டியை செலுத்த வேண்டியிருக்கின்றது. இது அரச ஊழியர்கள் தொடக்கம் சாதாரண மக்கள் வரை. இன்றே அதிகளவான வட்டி வீதத்தை வங்கிகளிலே, நுண்கட நிதி நிறுவனங்களிலே, பைனான்சியல் கம்பெனிகளிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை செலுத்த முடியாதவர்கள் இன்னொரு அதை எடுத்து அடைத்து, அதை செலுத்த முடியாமல் அதை இன்னொடத்திலிருந்து அடைத்து, முடியாத கட்டத்திலே அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்ற துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நாட்டிலே நாங்கள் புதிய தொழில் முயற்சிகளை உருவாக்க வேண்டும். வருமானத்தை ஈட்டக்கூடியதான தொழில் முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த பகுதிகளில் அத்தகைய தொழில் முயற்சிகளை ஆரம்பியுங்கள். அதற்கான அதிகளவான நிதி ஒதுக்கீடுகளை ஒதுக்குங்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று இந்த நல்லாட்சியிலே நாங்கள் புதிய தொழிற்சாலை எதிர்பார்த்தோம், இல்லை. ஏற்கனவே இந்த தொழிற்சாலைகளை திறங்கள் சொன்னோம், இல்லை. ஆனால் இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த 3 வருஷத்திலே 2 தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் ஒன்று கல்குடாவிலே அமைக்கப்பட்டு மக்களுடைய, மக்கள் பிரதிநிதிகளுடைய ஜனநாயகப்படுத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களினால் இடைநிறுத்தப்பட்டிருக்க எத்தனால் ஃபேக்டரி, மதுபான தொழிற்சாலை, மதுபானத்தை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை 450 கோடியிலே அர்ஜுன் மகேந்திரனுடைய மருமகன் அலோசியஸ் அவர்களுடைய தலைமையில் அங்கே உருவாக்கப்பட்டதான எத்தனால் ஃபேக்டரி, சற்று சிந்தித்து பாருங்கள். அது இன்று மக்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்களினால், நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடியதனால் அந்த தொழிற்சாலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உயரிய சபையிலே நான் இன்னொரு முக்கியமான விடயத்தை கூற விரும்புகிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவாங்கரை என்று சொல்லப்படுகிற பகுதி கிட்டத்தட்ட 80% மாவட்டத்தின் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதி, 40 வருஷமும் தொடர்ச்சியாக யுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதி, முழுமையாக அழிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. குடிப்பதற்கான நீரை கூட அங்கு மக்களால் பெற முடியாத சூழல் இருக்கிறது. காரணம் அது வறண்ட, அதாவது அந்த குடிநீர் தட்டுப்பாடு அங்கு நீண்ட காலமாக, அதாவது காலகாலமாக இருக்கின்ற பிரச்சனை. இந்த நிலையிலே தற்பொழுது படுவாங்கரை பகுதியிலே மட்டக்களப்பினுடைய ஏறாவூர் பற்றி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புல்லுமலை என்ற கிராம சேவர் பிரிவிலே ஒரு மினரல் வாட்டர், அதாவது போத்தலிலே நீரை அடைத்து விற்கக்கூடிய தொழிற்சாலை ஒன்றுக்கென்று அங்கே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மாகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனிக்கு அங்கே தொழிற்சாலையை அமைத்து அங்கிருக்கின்ற நிலத்தடி தண்ணீரை உறிஞ்சி அந்த நிலத்தடி தண்ணீரை போத்தலிலே அடைத்து விற்பனை செய்வதற்குரிய அங்கீகாரங்களை அரச திணைக்களங்கள் வழங்கியிருக்கின்றன. ஆனால் அங்கு பிரதேச சபை குறைந்தது வருஷத்திலே 7 மாதங்கள் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் அல்லல் படுகின்ற அந்த கிராமங்களிலே பிளாஸ்டிக் டேங்குகளை வைத்துதான் அவர்கள் குடிநீரை வழங்குகிறார்கள். அவ்வாறு குடிப்பதற்கு நீர் இல்லாமல் அல்லல் படுகின்ற நிலைமை இருக்கின்ற பகுதியிலே சுற்றாடல் மத்திய அதிகார சபை, பிரதேச சபை, வனஜீவராசிகள், வன இலாகா என்று பல திணைக்களங்கள் இன்று ஒரு குடிநீர், அதாவது நிலத்தடி நீரை உறிஞ்சி அந்த நீரை எடுத்து போத்தலில் அடைத்து விற்கின்ற தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற இந்த திணைக்களங்கள், சுற்றாடல் மத்திய அதிகார சபை மாகாணத்தில் இருந்து கொண்டு மத்தியில் இருந்து கொண்டு அந்த மாவட்டத்திலே ஏறாவூர் பற்றி பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே குடிநீருக்கே அல்லல் படுகின்ற அந்த பகுதியிலே நிலத்தடி தண்ணீரை உறிஞ்சி, கிட்டத்தட்ட அந்த நிலத்தடி தண்ணீரை அந்த பகுதியில் உறிஞ்சினால் அந்த பகுதியிலே இருக்கின்ற 70க்கு மேற்பட்ட கிராமங்கள், 8000க்கு மேற்பட்ட மக்கள் உடைய ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு சமமான செயற்பாடு. இன்று அந்த தொழிற்சாலைக்கு இந்த திணைக்களங்கள் எந்த விதமான கள விஜயத்தை மேற்கொள்ளாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களுடைய எந்த கருத்துக்களையும் கேட்டறியாமல் இன்று ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை, 100 ஏக்கர் காணியைக்குள்ளே ஒரு பெரிய ஃபேக்டரியை அமைப்பதற்கான ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த திங்கட்கிழமை அந்த பகுதியில் இருக்கின்றதான மக்கள் பெரிய புல்லுமலை, கித்துள், உருகாமம், கோப்பாவளி, வெலிக்காக்கண்டி, மங்களகம் என்று அந்த பகுதியிலே இருக்கின்றதான அந்த கிராம அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலர், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தொழிற்சாலைக்கு முன்பாக நின்று ஒரு ஜனநாயகமயப்படுத்தப்பட்ட போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த நோக்கம் அந்த ஃபேக்டரியை, அதாவது நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்ற அந்த தொழிற்சாலையை மூடுங்கள் என்று. இன்று பிரதேசவையினுடைய கட்டிட அனுமதியை பெற்று, பல அரச திணைக்களங்களின் அனுமதியை பெற்று இன்று அந்த தொழிற்சாலையினுடைய கட்டுமான பணிகள், மக்களுடைய ஜனநாயகமயப்படுத்தப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் மீறி நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஜனாதிபதிக்கு, மக்கள் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டினுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள், குடிப்பதற்கே நீர் இல்லாமல் அல்லல் படுகின்ற, குடிநீர் பஞ்சத்துக்குள்ளாகின்ற பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பின்புலத்தில் என்றால் நாங்கள் யோசிக்கின்றோம். அந்த மக்கள் அதைத்தான் யோசிக்கின்றார்கள். காரணம், ஏறாவூர் பற்று பிரதேச சபை ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு கூடிய போது அங்கு பிரதேச சபை உறுப்பினராக அந்த புல்லுமலை பகுதியில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வீதாசார பட்டியலிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர், அதாவது அவருடைய பெயரை நான் இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அவர் 25/4 அந்த பிரதேச சபையிலே உரையாற்றும் போது அந்த தொழிற்சாலை பற்றியதான கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையிலே அங்கு தொழிற்சாலை, குடிநீர் சம்பந்தமான தொழிற்சாலை இடம்பெறுவதாகவும், அது குறிப்பாக அவர் அந்த சபையில் உரையாற்றும் போது இவ்வாறான கருத்தை குறிப்பிருந்தார். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர் திருமதி நல்லரத்ன அமுதினி என்பவர், அவர் அந்த சபையில் உரையாற்றும் போது சொன்னார், அமைச்சர் எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா அவர்கள் பண்ணை அமைத்து குடிநீர் வழங்குவதாகவும், அதன்படி பிரதேசம் முழுக்க வழங்கலாம் என்றும், கோப்பாவளி மாரியம்மன் கோவில் வீதி, கொச்சித்தோட்ட வீதிகள், வெலிக்காக்கண்டி வீதிகள் புனரமைத்து தருவதாக
கூறினார்.
அதற்கு பின்பு நடந்த 25/4 பிறகு நடந்த அமர்விலே அவர் கூறியிருக்கிறார், தொழிற்சாலையும் அமைத்து தருவதாக. இந்த அடிப்படையில் தான் கௌரவ அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய பேரை அந்த பகுதியில் இருந்த மக்கள், இவருடைய பின்னணியில் தான் இது நடைபெறுதா என்று கூறியிருந்தார்கள். நாங்கள் அமைச்சரை குற்றம் சாட்டவில்லை. மக்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர் சபையில் பேசியதால் இந்த அமைச்சருடைய பெயரை உச்சரித்தார்கள். ஆனால் அமைச்சர் அவர்கள் பத்திரிகையிலே அவரை குறித்து நாங்கள் போலித்தனமான விசமத்தனமான பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதில் என்னை அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த அடிப்படையிலே இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்ததை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மக்களை, ஒரு அந்த மக்களுடைய கள நிலவரத்தை அறியாமல், அந்த மக்களுடைய உண்மையான நிலவரத்தை அறியாமல், ஒரு 20 பேரை நான் எங்கிருந்தோ அழைத்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக கூறியிருந்தார். உண்மை அதுவல்ல. இன்று குடிநீர் பிரச்சனை, நிலத்தடி நீரை உறிஞ்சி ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர் படி, கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு 140,000 லிட்டர் நீரை நிலத்தடியிலிருந்து உறிஞ்சினால் அது நிச்சயமாக அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களை மட்டுமல்ல, முஸ்லீம் மக்களையும், அந்த மாவட்டத்திலே மங்களகம் என்ற பகுதியிலே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் அண்மித்த கிராமத்திலே, அதற்கு அங்கால முஸ்லீம் மக்கள் உருவாமத்தில் இருக்கிறார்கள், அது அனைவரையும் பாதிக்கின்ற செயற்பாடு. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்ற இந்த உற்பத்தி தொழிற்சாலை, நீரை போத்தலில் அடைக்கின்ற தொழிற்சாலையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த கள நிலவரத்தை மேற்கொள்ளாமல், அந்த மக்களுடைய நிலைமையை அறிந்து கொள்ளாமல், கருத்துக்களை கேட்டறியாமல் அனுமதி வழங்கிய அரசு அதிகாரிகள் எந்த திணைக்களத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
Honorable Deputy Speaker, can I get some clarification from the Honorable Member? Can I know what is the Pradeshiya Sabha area that Honorable Member is referring? What is the Pradeshiya Sabha that you are referring?
ஏறாவூர் பற்று பிரதேச சபை மட்டக்களப்பு மாவட்டத்தில், ஏறாவூர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் பற்று பிரதேச சபை, ஏறாவூர் பற்று பிரதேச சபை.
Honorable Member, did you check whether that they have already got an environmental certificate for the commencement of that factory. Do you know about that, whether they have got it or not?
இவர்கள் உண்மையிலே அதாவது அதாவது கௌரவ அமைச்சர் அவர்களே, இவர்கள் உண்மையிலே அந்த ஏறாவூர்பற்று பிரேச செயலகத்திடமோ அல்லது ஏறாவூர்பற்று பிரேச செயலப்பிரிவு கூட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலோ அல்லது மாவட்ட அரசாங்க அதிபரிடமோ யாருக்குமே தெரியாமல் தான் பிரேசவிட மட்டும் கட்டிட அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். மற்றைய திணைகளிடம் அனுமதியை பெற்று இவர்கள் இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்து கொண்டு போகும் பொழுதுதான் இந்த உறுப்பினர் சபையில் உரையாற்றியதை வைத்து கொண்டுதான் இது ஒரு நீரை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை என்று தெரிய வந்தது. ஆகவே எங்களுடைய
His Excellency the President is the Minister in charge of the environment. If the Honourable Member gives me all the details about this so-called illegal construction or the factory, what they are going to do, certainly that we will look into that matter. I hope my Honourable Member will furnish all the details to me.
நிச்சயமாக கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய உள்ள ஆதங்கத்தை நீங்கள் அறிந்து ஒரு கௌரவமான பதிலை இந்த சபையிலே தந்தமைக்காக நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு கிழமைக்கு 140,000 லிட்டர் தண்ணியை உறிஞ்சினால் விவசாயம் பாதிக்கப்படும். அது முழுக்க முழுக்க விவசாய பகுதி. விவசாயம் பாதிக்கப்படும், மீன்பிடி பாதிக்கப்படும், கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்படும். இவ்வாறு பல்வேறு பாரிய ஏனென்றால் இந்தியாவிலே நிலத்தடி நீரை உறிஞ்சியதால் பல கிராமங்கள் அழிந்திருக்கின்றன, பஞ்சத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன, வறண்ட பூமியாயிருக்கின்றன. ஆகவே அந்த பகுதியிலே இவ்வாறு எந்த பின்னணியில் எந்த செல்வாக்கிலே இந்த திணைக்களங்களுடைய அனுமதிகள் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. ஆகவே தயவு செய்து மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு அந்த தொழிற்சாலையுடைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். இன்று ஒரு சாதாரண ஒரு குடிமகன் சுற்றாடல் அதிகார சபையிலே ஒரு தொழில் சார்ந்து அனுமதி எடுக்க போனால் இன்றே அவர் பல மாதங்களாக அலைய வேண்டும். ஆனால் இந்த இந்த அனுமதிகள் உடனுடனே வழங்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து வனஜீவராசிகள் வன இலாக ஃபாரஸ்ட் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரோ தெரியாது. பல ஆயிரக்கணக்கான தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படையிலே நீங்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு இதை நாங்களும் கொண்டு செல்கின்றோம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள், நீங்களும் இதனை உடனடியாக கொண்டு சென்று இதனுடைய கள நிலவரத்தை நீங்கள் நேரில் வந்து பார்த்தால் விளங்கு. எந்த செல் நான் நினைக்கின்றேன் சில திணைக்களங்கள் முழுக்க முழுக்க அதாவது எந்த ஒரு அதிகாரத்தினுடைய அதிகார செல்வாக்குக்குட்பட்டுத்தான் இந்த அனுமதிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த விஷயத்திலே எங்கள் மக்கள் சார்பாக சிறந்த முடிவெடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ கரு. இந்திக்க அனுருத்த மந்திரித்துமா அபத்துமான வினாடி துவராய்
முகமத் மசூதி முலாசனி நியோஜக கதாநாயகத்துமணி ஜாதிக ஆராட்சக அறமுதலட்ட சன்சோதனை இதிரிபாத் கருணமே அவஸ்தாவேதி அப்படி கெமதி மே ஆராட்சக அறமுதலே அத்தி வட்டினாக்கம இவகேம மே ஆராட்சக அறமுதல துளின் ஜாதிக ஆராட்சாவே ஏ நியலின சாமாஜிகின் அத்வெச்ச பிரதிலாப பிரதிபாதன எவனி தேவல்கன் அது கதா கொடக் அஹண்ட லபுனா ஹபே மே கதா அஸ்ஸே கேதனீயம கதா டிக அப்பிட்ட அஹுனே டிஎன்ஏ மந்திரித்துமாலாகி எதுமல்லா எக்கவிலாவுக்க மஹிந்த ராஜபக்ச ஹிட்டபு ஜனாதிபதித்துமா யக்ஸேக் விதியிட்ட தமை கதாக்கது அப்பி எதுமாகே கெமதி நே கியலக்கிவோ இவகேம உதயவருவே கதாக்கரப்பு சமஹர மந்திரி வரு கிவ்வா சம்பூர்ணேம்ம யுத ஹமுதாவ இவத்கரண்ணோன கியல உத்துரு நெகினஹிரி எதகொட தவ ஆண்டு பக்ஷ நியோஜனே கரண எக்ஸத் ஜாதிக பக்ஷ மந்திரி வரு பிரகாச கரல கிவ்வா ஏ ஜனதாவட்ட லபுனனன் தேயக் லபுனே அப்பே ஆண்டுவ காலே கியல ஓ வெத்த ஹிட்டபு அதிகரண அமதிதுமா இன்னவா දැන් උසස් අධ්‍යාපන ඇමතුමා UNP ආණ්ඩුව කාලේ තමයි මේ දෑවැද්ද මේ රටට ලැබුණේ දැන් අවුරුදු 30කට උඩදී එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුව 79 බලය මේ රට කරන ආණ්ඩු කරන කාලේ දෑවැද්දක් විදිහට දැන්ට අවුරුදු 9කට උඩදී නවත්තපු යුද්ධය දෑවැද්දක් විදිහට අවුරුදු 30කට මේ රටට උරුම කරලා දුන්නා. මේ රටට උරුම කරලා දුන්නා. ඒ දෑවැද්ද තමයි ආණ්ඩු ගණනාවක් වසරින් වසර දසකෙන් දසක ඉදිරියට ගෙනාවේ. මං කනගාටු වෙනවා අපේ ඇමතිතුමා ප්‍රකාශ කළා දැන් යුද්ධය ඉවරයි. හැබැයි 2003දී රනිල් වික්‍රමසිංහ අගමැතිවරයා රෝම නීතියට අපි අත්සන් කරලා නැහැ කියලා ඒ මානව හිමිකම් සංවිධානවලට එහෙම නැත්නම් බ්‍රිතාන්‍යයට ප්‍රකාශ කෙරුවා කියලා අපි මේ යුද අධිකරණවලට අවනත වෙන්නේ නැහැ කියලා වීර ප්‍රකාශය. හැබැයි ඒ වීර ප්‍රකාශ කරපු අගමැතිවරයා තමයි ඔය 2003 2004 අපි දැක්කේ අර චන්ද්‍රිකා කුමාරතුංග මහත්මිය කියන ප්‍රභාකර මහත්තයා කිලිනොච්චියේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයෙක් කොළඹයි ගිවිසුම් දෙක අත්සන් කරේ. උසාවි හදාගන්න කියලා කිව්වා අධිකරණ ඇමතිතුමනි. පොලිසි හදාගන්න කියලා කිව්වා. එහෙ නඩු අහන්න කියලා කිව්වා. ඒ එල්ටීටී බැංකු හදාගන්න කියලා කිව්වා. ඒ සියලු වැඩ කටයුතු ටික කරගන්න කිව්වා උතුරයි නැගෙනහිරයි පුත්තලමෙන් එහාට ඕන දෙයක්. මොණරාගලින් එහාට ඕන දෙයක්. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. එහෙම දන් දීපු අගමැතිවරයෙක් අද අගමැති පුටුවේ ඉන්නේ. එහෙම දන් දුන්න අගමැතිවරයා තමයි අද මේ එක්සත් ජාතික පක්ෂේ සමහර අය ඇවිල්ලා සුද්ධ කරන්නේ. හැබැයි රටේ ජනතාවට ජීවන හුස්ම ලබා දුන්න මහින්ද රාජපක්ෂ මහත්මයා යුද්ධය අවසන් කරලා 2009 මැයි මාසේ 18 වෙනිදා කටුනායක ගුවන්තොටුපළට ඇවිල්ලා පොළව සිපගත්තාම ඒක මහා විජ්ජාවක් මහා විකාරයක් විදිහට දැක්කා. දෙමළ සහෝදරවරුන්ට කියන්න ඕන සහෝදරවරුනි ඒ සිපගස්සේ සමස්ත ලංකාවේ භූමිය එහෙම නැතුව දකුණේ පොළව නෙවෙයි උතුරේ අම්මට කඳුළු හලහල හිටපු අම්මට සැනසීම දුන්නේ මහින්ද රාජපක්ෂ මහත්මයා. උතුරේ එල්ටීටී එකේ ප්‍රභාකරන් අද මේ උඩ ඉන්න කුඩා දරුවෝ වගේ දරුවෝ අරගෙන ගිහිල්ලා බෙල්ලේ මල් මාලා නෙමේ දැම්මේ සයනයිඩ් කරලා දැම්මේ. බෙල්ලේ සයනයිඩ් කරලා එල්ලලා බිම දිගේ ඇදෙන T56 කරේ එල්ලලා යුද්ධෙට තල්ලු කරලා දැම්මා. එදා 80 ගණන් වල අධිකරණ ඇමතිතුමනි JR මහත්තයා බට කණ්ඩායම් යවලා යාපනයේ පුස්තකාලය අලු දූවිලි කරලා දැම්මා. යාපනයේ පුස්තකාලය ගිනි තිබ්බා යාපනයෙන් දෙමළ වෛද්‍යවරු බිහි වෙනවා. යාපනයෙන් උගතුම් බුද්ධිමතුන් බිහි වෙනවා. එහෙනම් බිහි වෙන එක නවත්තන්න ගිනි තියපන් කිව්වා පුස්තකාලෙට. ඒක තමයි එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුව මේ රටට දුන්න දෑවැද්ද. නියෝජ්‍ය කතානායකතුමනි අද මං හිතන්නේ අපේ විලේන්ද්‍රන් මන්ත්‍රීතුමා මඩ කලපුවේ එතුමා කියනවා සංවර්ධනයේ බිඳුවක් ලැබුණේ නැහැ. 2015න් පස්සේ මේ ආණ්ඩුවේ සංවර්ධනයේ බිඳුවක් ලැබුණේ නැහැ කියලා. හැබැයි අපි කියනවා අපි උදුරට ගිනි තියපු පුස්තකාලේ හදලා දුන්නා. බෝම්බ ගහපු රජයේ ආයතන ස්පිරිතාල හදලා දුන්නා. කුඩු කරපු ඉස්කෝල ටික පුස්තකාල ටික හදලා දුන්නා. බස් එක යන්න පුළුවන් පාර නිර්මාණය කෙරුවා. කෝච්චිය යන්න පුළුවන් රේල් පාර නිර්මාණය කෙරුවා. හැබැයි නැගෙනහිරට දෑවැද්ද දුන්නා නැවතත්. නැගෙනහිරට අර්ජුන ඇලෝසියස් මහත්තයා ගිහිල්ලා නැගෙනහිරට අරක්කු ඉස්කාගාරයක් 2016 හදලා දුන්නා. අරක්කු ඉස්කාගාරයක්. ඔන්න ආණ්ඩු දෙකේ වෙනස. මේක තමයි ආණ්ඩු දෙකේ වෙනස. එනිසා මම කියනවා දැන් මේ අරඳින්නේ මොකේටද? යුද්ධයේ ජයග්‍රහණය කරන්න අපි කැත නැතුව කියනවා පොන්සේකා මහත්තයා යුද හමුදාවටේ නායකත්වයේ දුන්නා. හැබැයි පොන්සේකා මහත්තයාට නායකත්වය දුන්නා ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා. හැබැයි ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයාට නායකත්වය දුන්නා මහින්ද රාජපක්ෂ මහත්තයා. අන්න එහෙම තමයි යුද්ධය අවසන් වුණේ. සොල්දාදුවෝ ජීවිත 20,000කට වැඩිය පූජා කෙරුවා. 40,000ක් විතර අබ්බඝාත වුණා. අද රණවිරු සෙවණවල ඉන්න මේ සොල්දාදුවන්ගේ අතපය හතරම නැති සොල්දාදුවෝ ඉන්නවා. S2 පේන්නේ නැති කණ්ඩ කටට හැඳ ලං කරපුවාම කට ඇරෙන සොල්දාදුවෝ ඉන්නවා. ඇයි මේ රටට ස්වභාවික විපත්? ඇයි මේ රටට ස්වභාවික විපත් එන්නේ? අපේ ජාතියට අමතක වෙමින් යනවා. අද රණවිරුවා සමච්චලයකට පත් වෙලා තියෙනවා. අද රණවිරුවාගේ ඇස් ගැලවෙන්න බෝම්බ ගහනවා. කඳුළු ගෑස් ගහනවා. රණවිරුවා ඉල්ලන දීමනාව වෙලාවට දෙන්නේ නැහැ. රණවිරුවාගේ වරදාන ටික දෙන්නේ නැහැ. මේ ආණ්ඩුව රණවිරුවගේ කරපිටින් ආවේ. විජේදාස ඇමතිතුමනි හිතලා බලන්න ජනාධිපතිවරණ වේදිකාව උඩ කෑ ගහලා කිව්වා ඒ උත්තර ඉතර රණවිරුවව කාණු පල්ලට දාලා තියෙනවා කියලා. අද ගිහිල්ලා බලන්න මේ බේර වැවේ තියෙන කාණු හැම එකකම කුණු ටික අයින් කරන්නේ අද මේ සිවිල් ආරක්ෂක බලකාය අපේ සහෝදර රණවිරුව සිවිල් ආරක්ෂක බලකාය සහෝදර රණවිරුව නියෝජ්‍ය කතානායකතුමනි මම අහගෙන ඔබතුමාගේ ගම් ප්‍රදේශයේ මායින් ගම්මාන ගණනාවක් තිබුණා අනුරාධපුරෙන් එහාට යන්න බෑ පුත්තලමෙන් එහාට යන්න බෑ අපිට ජීවත් වෙන්න බෑ මැරිලා ඉපදිලා වගේ අපි මේ යුද්ධේ වේදනාව දැක්කා යුද්ධ වේදනාව දැක්කා ඒ නිසා සමහරු හදනවා මේ යුද්ධේ උතුරේ කෙරුවේ යුද්ධ අරගලයක් දකුණේ කෙලෙත් එහෙමනම් අරගලයක් කියන්නේ ඒගොල්ලන්ට මතකද දන්නේ නැහැ දකුණේ තරුණයා ඉල්ලුවේ නැහැ මාතරින් කොටසක් දකුණෙන් කොටසක් කොළමින් කොටසක් අනුරාධපුරෙන් කොටසක් ඉල්ලුවේ නැහැ රටේ අධ්‍යාපන ප්‍රතිපත්තියක් හදන්න සෞඛ්‍ය ප්‍රතිපත්තියක් හදන්න ඒ වගේම රටට හොඳ නායකත්වයක් විතරයි ඒ දකුණේ තරුණයා ඒ වෙලාවෙ ඉල්ලුවේ හැබැයි උතුරේ තරුණයාට එල්ටීටී ප්‍රභාකරන් පෙව්වේ විස සයනයිඩ් මරාගෙන මැරෙන බෝම්බ ඒගොල්ලෝ ඉල්ලුවේ රටේ උතුරෙන් උතුරු නැගෙනහිරින් උඩ කොටස තමයි ඒගොල්ලෝ ඉල්ලුවේ එහෙනම් මේ ඉතිහාසෙ වලලන්න දෙන්න එපා ඒ වගේම හිටපු අධිකරණ ඇමතිතුමා වර්තමාන උසස් අධ්‍යාපන ඇමතිතුමා කීවා මහින්ද රාජපක්ෂ මහත්තයා ඒ වෙලාවේ බැන්කි මූන් මහත්තයා 22 වෙනිදා ආපු වෙලාවේ කිව්වාය කියලා මේ හවුල් ගිවිසුමකට එහෙම නැත්නම් මේ එකඟතාවයකට ආවයි කියලා ඉදිරිපත් කරන්න යම් කිසි ගිවිසුමක් ගිවිසුම් ගත වෙලා තියෙනවා නම් මම හිතන්නේ මට පොඩි වෙලාවක් තියෙන ඇමතිතුමනි ඒක
තුමනි ඔය වාර්තාව ඔය අස්සම් කරපු ගිවිසුම මම මේ පාර්ලිමේන්තුවේ වාර්තාගත කරා මේ පාර්ලිමේන්තුවේ වාර්තාගත කරපුවම ඔබතුමාලා ගාණ්ඩුවේ සභානායක එදා නිමල් සිරිපාද දසිල්වා මැතිතුමාවත් මේ පාර්ලිමේන්තුවේ ඔබතුමාලාගේ ආණ්ඩු පාක්ෂයේ ප්‍රධාන සංවිධායක ගරු දිනේෂ් ගුණවර්ධන මැතිතුමත් දෙන්නම කිව්වේ ඒගොල්ලවත් මේක ගැන දැනගෙන හිටියේ නැහැ දැනුම් දීමක් කරලා තිබුණේ නැහැ ඒක දැනගෙන හිටියේ හිටපු ජනාධිපතිතුමයි හිටපු විදේශ කටයුතු ඇමතිතුමයි කියලා
මේ පාර්ලිමේන්තුවේ හැන්සාඩ් එකේ බොහොමත්ම ස්තුතියි නැවත වතාව මේ අලුත් පාර්ලිමේන්තුවක් අපි අලුත් සමාජිකයෝ නැවත වතාවක් අපි කාරුණිකව ඉල්ලා සිටිනවා ඒ වාර්තාව ඉදිරිපත් කරන්න මොකද එතකොට මේ CID කාර්යයන්ට හොයන්න දේවල් නැහැ දැන් CID කාර්යය ඉන්නවා ලැම්බෝගිනි හොයන රත්තරන් අස්සේ හොයන මාලිගා හොයන ලොකු ලොකු ගේම් හොයන ඉතින් ඒව හොයන්න දෙයක් නැහැ මහින්ද රාජපක්ෂ මහත්තයාට ගාන්න පුළුවන් හොඳම ගැහිල්ල තමයි පෙන්වන්න ওই වාර්තාව මොකද්ද කියලා ඉදිරිපත් කරලා පෙන්වන්න ඒක සමාජගත වෙලා නැහැ ඒ බොරුව සමාජගත වෙන්නේ නැහැ මේ රටට ජීවන උස්ම පිම්බේ නායකයා කියන එක කවුරුත් ඒක දන්නවා කවුරුත් ඒක හරි ඔබතුමා හරි ඔබ නෑ නෑ ඔබතුමාගේ ඔබතුමා මේ වාර්තාව අපිට කඩිනමින් ලැබෙන්න සලස්වන්න පෞද්ගලිකව හෝ ලැබෙන්න සලස්වන්න අපි එතකොට පරීක්ෂා කරලා ඔබතුමාට ඒ කෘතඥතාවය දෙන්න අපි දැක්ක ඔබතුමා ඔබතුමා කතා කරන වෙලාවෙ ඔබතුමා පහුගිය දවස්වල ඔබතුමා පැහැදිලිවම කිව්වා අපිට විශ්වාස කරන්න බැරි ඒකයි ඔබතුමා වතාවක රූපහණි නාලිකාවකට ඇවිල්ලා කියනවා ආයේ ජීවිතේටවත් හවුල් ආණ්ඩුවල ඇමතිකම් ගන්නෙ නෑ කියලා හැබැයි ඔබතුමාද වාඩි වෙලා ඉන්නේ හවුල් ආණ්ඩුවේ ඒ නිසා තමයි ඔබතුමා කියන දේ අපිට පිළිගන්න බෑ කිව්වේ. අපි එදා ඔබතුමා හම්බන්තොට වරාය ගැන කතා කරද්දී ඔබතුමා මහම ඉහලින් අපි ගරු කෙළුවා. එදා ඔබතුමා මේ රණවිරුව පාවදන එක ගැන කතා කරද්දී අපි ඔබතුමා ඉහලින් ගරු කෙරුවා. එදා ඔබතුමාට එක්සත් ජාතිපක්ෂයේ එලවෙලව ගැහුවා. ඒ එලවෙලව ගහන ඒ සියලු දෙනා ගහන වෙලාවේදී අපි තනිකර කතා කරලා ගෝ අපි මොන පදනමේ හිටියත් ඒ පුද්ගලයා හරි දෙය කියනවා කියලා. හැබැයි ඔබතුමා වරද්ද ගත්තා. ඔබතුමා ප්‍රකාශ කළ ආයේ හවුල් ආණ්ඩුවල නැහැ. තනි එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවක් තියෙනවා නම් ඒකේ මම ඉඳ ගන්නවා. එහෙම නෙමෙයි කියලා. දැන් මේක බාර අරගෙන ඉන්නවා. මේ සයිටර් ප්‍රශ්නේ අද උදේ කතා කරා. කොතලාවල පීඩිත මේ දරුවෝ 900 දෙනා අරගෙන
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩියයි තව තියෙන්නේ.
කොමි ස්තුති. හොඳ විදියට කටයුතු කරනවා නම් හොඳයි. හැබැයි අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ දැන් මෙතන ගොඩක් දේවල් කතා කරන්න ආවත් අවස්ථාවක් නැහැ. නමුත් අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ යන ක්‍රමවේදය උසස් අධ්‍යාපනය කෙසේ වෙතත් අධ්‍යාපන ඇමතිතුමා සමග සම්බන්ධ වෙලා ආණ්ඩුවට පුළුවන් නම් වැඩපිළිවෙලක් මේ අධ්‍යාපන ශාස්ත්‍රයට ගේන්න එක බොහොම වටිනවා. අද පෞද්ගලික පන්ති මාෆියාවක් රට තුල නිර්මාණය වෙලා තියෙනවා. ඒ තුලින් ජාවා රංග වල එහෙම නැත්නම් හෙරොයින් වගේ මද්‍රව්‍ය වලට දරුවෝ ඇබ්බැහි වෙලා තියෙනවා. අද සමාජ විෂමාචාර ගණනාවක් රට තුල සිද්ධ වෙනවා. ඒ නිසා මේව වෙනුවෙන් දරුවෝ ඉන්න පියෙක් විදියට අපිට දැනෙනවා මේ සමාජය යන්නේ බොහොම නරක තැනකට කියලා. අද ගුරුවරු පෞද්ගලික පන්තියට මූලිකත්වය දෙන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා අද ගුරුවරුන්ට ඒ වැටුප මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට දෙනවට වඩා 10 12 ගුණයක වැඩි කරලා දෙන්න. හැබැයි පෞද්ගලික අධ්‍යාපනයේට ඒ ගුරුවරුන්ව යොමු වෙන්න ඉඩ තියන්න එපා. නීති හදන්න. නීති හදන්න තමයි පාර්ලිමේන්තුව තියෙන්නේ. වැටුප වැඩි කරන්න දෙතුන් ගුණයකින් 60000ක් දෙනවා නම් 180000 ලක්ෂ 2ක් ගුරුවරුන්ට පඩියක් දෙන්න. හැබැයි පෞද්ගලික පන්ති කරන්න එපා කියලා කියන්නේ. එන්නේ මේ වගේ ජාතික ප්‍රතිපත්තිය මේ ජාතික ආණ්ඩුවක් තියෙන්නේ. සියලු දෙනා එකතු වෙලා ආණ්ඩු කරන්න. එනිසා ඔය TNA විපක්ෂයේ නමට හදාගෙන හිටියට TNA එකක් තින්නේ ආණ්ඩුව ඇතුලේ. ඒක තමයි කියන්නේ හවල් දෙය දෙන්න කිය. ඒ නිසා මේ සියලු දෙනා හදාගෙන මේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවල් 20 ඔව සංශෝධනය කරන එක නෙවෙයි. ඊට වඩා රටට වැදගත් වෙන ජාතික ප්‍රතිපත්ති ටික හදන්න. එහෙම නැතුව නායකයෝ හැමතිස්සෙම හදන්නේ පක්ෂ වර්ධනය කරන්න. දැන් JVP එක පක්ෂ වර්ධනය කරනවා. එතකොට අනිත් පක්ෂ හදනවා බලේ රැඳිලා ඉන්න. නායකයෝ හදනවා බලේ කොහොම හරි ඉඳගෙන ඉන්න. ඒ නිසා ඒව නවත්තලා අනාගත දරුවට රට ගෙනියන්න පුළුවන් ආර්ථික දැක්මක් ඇතුව යන්න පුළුවන් ගමන් කරන්න පුළුවන් අධ්‍යාපන ප්‍රතිපත්තියක් අධ්‍යාපන වැඩසටහනක් අධ්‍යාපන ක්‍රමවේදයක් හදන්න. සයිටම් දරුවෝ පාරේ තියන්න බෑ. ඒ නිසා සයිටම් නම අයින් කරන්න. කොතලාවල පීඨයට බඳවගෙන දරුවන්ට වැඩපිළිවෙලට යොමු කරන්න. සායනික පුහුණුව ලබා දෙන්න. ඒ ගැටලුව ඉවර කරන්න. අපි විශ්වාස කරන ඔබතුමාට ඒ ශක්තිය හයිය ධෛර්යය තියෙයි කියලා. ඔය සෞඛ්‍ය අමාත්‍යතුමා මොන විදියට ඔය මේ දෙසා බෑවත් ඔබතුමා කොන්ද කෙලින් තියන් ඒ කටයුත්ත කරයි කියලා. ඒ වගේම ඔබතුමා ඉදිරිපත් කරන ලේඛනය කඩිනමින් අපි අතර ලැබිලා ඒ ගැන සංවාදයක් ඇති කර ගන්නත් ලැබෙයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. තව කරුණු ගණනාවක් තිබුණත් මං හිතන්නේ තියෙන කාලය සීමිත වෙලා තියෙන නිසා අවසාන වශයෙන් කියන්නම් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ දැන් අර ජල ප්‍රශ්නයක් ගැන කතා කළා. මේක උතුරට නැගෙනහිරට පොදු ප්‍රශ්නයක් නෙවෙයි. මේක මුළු රටටම තියෙන ප්‍රශ්නයක්. අද සම්බන්ධීකරණ කමිටු කිසිම පළාතක හරියාකාරව ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. සම්බන්ධීකරණ කමිටු වලට මේ බලය තියෙනවා. තමුන්ගේ ප්‍රදේශයේ වැඩපිළිවෙල, වැඩසටහන, පරිසරය සියල්ල තීන්දු කරන්නේ දිස්ත්‍රික් කමිටුව සහ සංවර්ධන කමිටුව. වැඩපිළිවෙලක් නැති නිසා තමයි අද ඔය නැගෙනහිර පළාතේ මඩ කලපුට මේ දේ සිද්ධ වෙලා තියෙන්නේ. ආණ්ඩුවක් විදිහට ඒවට නියම ප්‍රතිපත්ති වැඩසටහන් ගෙනාවොත් මං හිතන්නේ හරියාකාරව කරගෙන යන්න පුළුවන් වේවි. ජලය කියන්නේ ඉදිරියේදී විශාල වටිනාකමක් ලැබෙන විශාල අවශ්‍යතාවයක් තියෙන දෙයක් කියමින් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙමින් ඉහෙනවා. බොහොමත්ම ස්තුතියි.